الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم دائما إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين. واتقوا الله ربكم سرا وعلانية. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم.
صدق الله العظيم. அளவற்ற அருளாளன், இகரில்லா அன்பாளன், அந்த அல்லாஹுவின் பெயரை கூறி இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். சலாத்தும் சலாமும் சாந்தி மார்க்கம் மீதி வந்து இருளே இருந்த மக்களை வெளிச்சத்தில் கொண்டு வந்து சேர்த்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தும் சலாமும் சொல்லியதன் பின்னால் அன்னாருடைய வாழ்க்கை வரலாறுகளை தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், சாபிஊன்கள், சபாஉஸ்ஸாபிகீன்கள், நல்லடியார்கள், முஸ்லீம்கள், முஃமீன்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமா. எல்லோரு நாள் இவ்வுலகம் அழிந்ததுக்கு பின்னால் மேலான ஜென்மத்துள் பிரதோஸ் என்ற சுவர்க்கம் கிடைக்கட்டுமா என்று துவா செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செஞ்சு கொள்வானா. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, வர இருக்கின்ற அன்பர்களே, நண்பர்களே, வாரத்திலே கிடைத்திருக்கின்ற ஒரு நாள், அது திருநாள். இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள். எனவே வந்திருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை பயந்து தக்குவாவோடு இந்த உலகத்திலே வாழக்கூடிய வாழ்வை அமைத்துக் கொள்ளுமாறு அடியர்களுக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை, வசியத்தை, தக்குவாவை எட்டிவிக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்திலே அனைவரையும் இறைவன் சபோ செஞ்சு கொள்வானா. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துக்கு எங்களை அனுப்பியிருக்கிறான். இந்த உலகத்திலே வாழக்கூடிய எங்களுடைய வாழ்க்கை ஏழையவர்களுக்கு முன்னுதாரணம் உள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். மினத்துராப் அலத்துராப் இலத்துராப், மண்ணிலிருந்து வந்தோம், மண்ணுக்கு மேலே வாழுகிறோம், மண்ணுக்கு போகிறோம். கண்ணியமானவர்களே, மண்ணுக்கு மேலால் வாழுகின்ற போது நாம் நினைத்தவாறு மாற முடியாது. ஒரு மிருகத்தை போல் இந்த உலகத்திலே ஒரு முஸ்லிமுடைய வாழ்வு இருக்க முடியாது. அதனால் இஸ்லாம் சொல்லித் தருகிறது, மனிதனுடைய வாழ்வு தலைமைத்துவத்தின் கீழ் இருக்க வேண்டும். முழு உலகில் உள்ள முஸ்லிம்களும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட வேண்டும். அப்படி கட்டுப்படுகின்ற போதுதான் எங்களுக்கு முழுமையான இந்த உலகத்திலே அல்லாஹ் எங்களுக்கு என்ன நோக்கத்துக்காக அனுப்பினானோ அந்த நோக்கம் எங்களுடைய மூச்சு நின்றதுக்கு பின்னால் நிறைவேறும். அப்படி இல்லாவிட்டால் ஏனுடைய வாழ்க்கையும் எங்களுடைய வாழ்க்கையும் வித்தியாசம் இல்லாத வாழ்க்கையாக அமைந்துள்ள. அதனால் உலகில் உள்ள அனைவர்களும் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழ வேண்டும். ஒரு மனிதன் ஒரு மனிதனை நேசித்தால், கட்டுப்பட்டால், அவருடைய வாழ்க்கையை விரும்பிக் கொண்டால் என்ன செய்வார்? அந்த நேசத்தின் வெளிப்பாடு, உதாரணமாக நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அவர் எப்படி வாழ்ந்தார் அது போன்று நாங்கள் வாழ்வோம். தங்களுடைய வாழ்விலே எதையெல்லாம் எடுத்து நடந்தார் அதையும் நாங்கள் எடுத்து நடப்போம். எவைகளை விட்டும் அவர் விரண்டோடி ஒதுங்கி நடந்தார் அப்படியே நாங்களும் விரண்டோடி ஒதுங்கி நடப்போம். அப்படி வாழ்கின்ற போதுதான் ஒருவருடைய அன்பு உண்மையான அன்பாக மாறுகிறது. அவரை முழுமையாக பின்பற்றுவது, அவருடைய வழிமுறைகளை எடுத்து நடப்பது, அவருடைய விளக்கல்களை விளக்கிக் கொள்வது, இதுதான் ஒரு மனிதனை பின்பற்றுவதற்குரிய பிரதான அடையாளம். எனவே சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் நாம் எல்லோரும். சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய கட்டளைகளை எங்களுக்கு எடுத்துச் சொல்லிய சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபியை பின்பற்றுகின்ற போது, அந்த நபியுடைய மார்க்கம் இந்த உலகத்திலே மேலும் உண்ட போது, அதை விட சிறந்த ஒரு பணி இந்த உலகத்திலே வேறொன்றும் இருக்க முடியாது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கின்றான், நீங்கள் யாரை தலைவராக இருக்க வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையின் தலைவர் யார், நீங்கள் வியாபாரம் செய்கின்ற அந்த வியாபாரத்தின் வழிகாட்டி யார், திருமணம் முடிக்கின்ற திருமணத்தின் வழிகாட்டி யார், குடும்பம் நடத்துகின்ற குடும்ப வழிகாட்டி யார், ஒரு ஆசிரியர் இருக்கின்ற அந்த ஆசிரியர் வழிகாட்டி யார், சாதாரணமாக ஒரு கோர்ட்டிலே ஜட்ஜாக அல்லது வேறு பணிகள் இருக்கின்ற அவங்களுக்கு வழிகாட்டுவது யார், யாருடைய தலைவர், யாருடைய முன்மாதிரி எங்களுக்கு தேவை? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்மாதிரி எங்களுக்கு தேவை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துறையை எப்படி நடத்தி சென்றார்கள் அந்த அனுபவம் எங்களுக்கு தேவை. கண்ணியமான அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது, நீங்க அல்லாஹ் விரும்பக்கூடியவராக இருந்தால் என்ன பின்பற்றுங்க. கண்ணியமானவர்கள், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், நாங்க அல்லாஹ் விரும்பக்கூடிய மக்களாக இருந்தா, நரகத்தை பயப்படக்கூடிய மக்களாக இருந்தா, சுவர்க்கத்தை ஆசிரிக்கக்கூடிய மக்களாக இருந்தா, அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி நாங்கள் உலகத்திலே வாழுகிறோம் என்ற நோக்கத்தோடு வாழ்வதாக இருந்தால் என்ன பின்பற்றுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை எல்லா துறையிலும் பின்பற்றுங்கள். மார்க்கத்துக்குள்ளே முழுமையாக நுழையுங்கள். கண்ணியமானவர்களே, திருமணத்திலே யூதர்கள், காலியிலே இன்னொரு கலாச்சாரம், இப்படி இல்லாமல் இஸ்லாத்துக்குள்ளே முழுமையாக நுழையுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். அப்படி நாங்கள் நபியை பின்பற்றினால் என்ன நடக்கும்? அல்லாஹ் எங்களை விரும்புவார். அல்லாஹ் நேசம் உங்களுக்கு வேணுமா? நபியுடைய வாழ்க்கை எல்லா துறைகளிலும் பின்பற்றுங்க. அப்படி பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை விரும்புவார். அல்லாஹ் உங்களை விரும்பினால் இந்த உலகத்திலே உங்களை மிகைப்பதற்கு யாரும் கிடையாது. நாங்கள் அந்த சமூகத்திலே உயர்ந்தவர்களாக இருப்போம். வயகஃபிருலகும், உங்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். லுனூபக்கும், உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். நபியை பின்பற்றினா அல்லாஹ் உங்களை விரும்புவான். அல்லாஹ் விரும்பினா உங்களோட பாவங்களை எல்லாம் நீக்கி உங்களை பரிசுத்தப்படுத்துவான். பரிசுத்தப்படுத்தி விட்டு என்ன நடக்கும்? அல்லாஹ் எங்களை கோரிக்கைக்கு அனுப்புவான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அந்த அல்லாஹ் இரக்கமானவன், அந்த அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் என்பதை அல்லாஹ் ஒருவாறு சொல்லுவார். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னார்கள், குல் உம்மத்தி யத்குரூனல் ஜன்னா, என் உம்மத்தில் எல்லாரும் சுவர்க்க போவார், இல்லா மன் அபா, என்ன மறுத்தவர்களை தவிர. இந்த உம்மத்துல எல்லாரும் சுவரிக்கம் போவார்கள் என்னை மறுத்தவர்களை தவிர என்று சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், கீழ ஒமையப்பா யார சூழல்லா, உங்களை மறுத்தவர்கள் யார் யார சூழல்லா? சொல்லல்லாஹு சொன்னார்கள், காலம நாத்தா அனிதஹல் ஜன்னா, ஏந்த வாழ்க்கை யாரெல்லாம் பின்பற்றினார்களோ, எனக்கு யாரெல்லாம் வழிபட்டாங்களோ அவங்க சுவர்க்கம் போவாங்க. ஒமன் அசானி பகத் அபா, யார் எனக்கு மாறு செஞ்சாங்களோ அவர்கள் தான் புறக்கடித்தவர்கள். அபா என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர். கண்ணியமானவர்களே, அபா மறுத்தான் இந்த வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன்ல சாதாரணமானவர்களுக்கு பயன்படுத்தல. பிறவுக்கு அபா என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகின்றான், இப்ரீஸுக்கு அபா என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகின்றான், காபிர்களுக்கு அல்லாஹ் அபா என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வைது குல்னாலில் மலாயிகதி ஸுஜூலி ஆதம், நாங்க மலைக்குமாரில் கட்டளையிட்டோம் ஆதமுக்கு எல்லாரும் சுஜூது செய்யுங்க. தவிர மற்ற எல்லாரும் சுஜூது செய்தார்கள், சிறப்பணிந்தார்கள். அபாவஸ்தக்பர, அவன் மறுத்தான் அபா என்ற வார்த்தை அல்லாஹ் பாவிக்கிறான். இபிலீசுக்கு சுஜூது செய்ய மறுத்ததன் காரணமாக அந்த வார்த்தையை சொல்லல்லாஹு அலைஹிவஸல்லம் வாழ்க்கை வழிமுறையை சொல்லல்லாஹு அலைஹிவஸல்லம் அவர்கள் தலைவராக யாரெல்லாம் தலைமைத்துவத்தை கொடுக்கவில்லையோ அவர்களுக்கு அல்லாஹ் பயன்படுத்துகின்றான். அப்படி நடந்தால் என்ன நடக்கும்? வகான மினல் காஃபிரீன், அவர்கள் காஃபிர் என்ற பட்டியலே நேரடியாக ஆகிடுவார். அல்லாஹ் இன்னும் சொல்லுகிறான், இது இபிலீசுக்கு அல்லாஹ் அபா என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றான். அதே போன்று அல்லாஹ் பிறவுக்கும் அபா மறுத்தவன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். சொல்லல்லாஹு அலைஹிவஸல்லம் வாழ்க்கையை மறுத்தவர்கள் அபா என்ற வார்த்தையை அல்லாஹ் பிறவுக்கும் பயன்படுத்துகின்றான். இன்னொரு குர்ஆன் வசனம், அவன் பொய்ப்பித்தான் மறுத்தான். விளைவு என்ன? அல்லாஹ் அவனை உலகத்தில் உள்ள மக்களுக்கு படிப்பினையாக அவன் அல்லாஹ் வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இன்னும் அல்லாஹ் குர்ஆன்ல காபிர்களுக்கு அபா என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றான். எனவே சொல்லல்லாஹு அலைஹிவஸல்லம் வழிமுறையை யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில அழுக்க இல்லையோ, தலைவர்களை அழுக்க இல்லையோ, சமூகத்துக்கு முன்னுதாரணமெல்லாம் அழுக்க இல்லையோ, நிச்சயமாக அவர்கள் சாதாரணமானவர்கள். இபிலீசுக்கு பயன்படுத்திய வார்த்தை, காபிரருக்கு பயன்படுத்திய வார்த்தை, பிரவுனுக்கு பயன்படுத்திய வார்த்தை, நவுது பில்லா அல்லாஹ் எங்களை பாதுகாக்கும். கண்ணியமானவர்களே, எனவே அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு எங்களுடைய எல்லா வாழ்க்கையும் அமைத்துக் கொள்வோம். அப்படி இல்லாவிட்டால் எங்களுடைய வாழ்க்கை தோல்விதான், எங்களுடைய வாழ்க்கை வெற்றியான வாழ்க்கை அல்ல. அம்ரிபுன் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், இந்த உலகத்தில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட விருப்பமானவர்கள் வேறு யாரும் எனக்கு இல்லை என்றார். கண்ணியமானவர்களே, உஹதரி யுத்தம் நினைக்கிறேன், உஹதரி யுத்தத்திலே ஒரு பெண்மணி தன்னுடைய தந்தை, தன்னுடைய சகோதரன், தன்னுடைய கணவன் மூணு பேரையும் விழுந்து விட்டார். சாதாரணமான ஒரு இழப்பு அல்ல, குடும்பத்தில நெருக்கமான மூணு பேரை இழந்து விட்டார். இந்த சந்தர்ப்பத்திலே அந்த பெண் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்களா? கண்ணியமானவர்களே, நாங்கள் அந்த கேள்வியை கேட்போமா? அப்போது பதில் சொல்லப்படுகிறது, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகவில்லை, ஹயாத்தோடு இருக்கிறார்கள். அவருடைய உதடும் பல்லும் தான் சகிதாக்கப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, அதை கொண்டு என்னுடைய இந்த மூன்று இழப்பை நான் ஆறுதல் படுத்திக் கொள்வேன் என்ற அந்த பெண்மணி, அந்த சஹாபி பெண்மணி பதில் சொல்கிறார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு பின்பற்றிருக்கிறார், தம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவு முன்மாதிரியாக எடுத்திருக்கிறார்? இன்னும் ஒரு சம்பவத்தை பாருங்கள். ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்கா காபிர்கள் அவரை கொலை செய்வதற்காக பிடிக்கின்றார். பிடிக்கின்ற போது ஒருவர் அவரிடத்தில் கேட்கிறார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்படுவதையும் நீ உனது குடும்பத்துடன் சந்தோஷமாக இருப்பதையும் விரும்புகின்றாயா? என்ன கேள்வி? அவருக்கு கேட்கிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்படுவதையும் நீ உனது குடும்பத்திலும் சந்தோஷமாக இருப்பதையும் விரும்புகின்றாயா என கேட்க அவர் சொல்கிறார், அல்லாஹுவின் மீது ஆணையாக நான் என்னுடைய வீட்டில் எனது மனைவியில் இருக்கும் நிலையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு காலில் ஒரு முள் தைப்பது கூட நான் விருப்பப்பட மாட்டேன். எனவே என்னை வேணுமென நீங்கள் கொல்லலாம், ஆனால் சொல்லல்லாஹுடைய காலிலே ஒரு முள் தைப்பது கூட நான் அனுமதி அளிக்க மாட்டேன் என்று ஸைத் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள். அதற்கு பின்னால் அந்த மனிதர் சொல்லுகிறார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இரக்கம் வைக்கின்றதை கூட வேறு எந்த சமுதாயம் இரக்கம் வைப்பதை நான் பார்க்கல. அந்த சஹாபாக்கள் அப்படித்தான் வளர்த்தார்கள். அந்த தலைமைத்துவத்தில் வளர்த்த சஹாபாக்கள் தான் ஒன்றுபட்டு வாழ்ந்தார்கள். கண்ணியமானவர்களே, எத்தியோப்பியாவில் வந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்ப்பதற்கு அசிங்கமான ஒரு சஹாபி, அதே போன்று ரோமாபுரியில் வந்த துவைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதே போன்று பிரான்ஸ் அதாவது ஈரானில் வந்த சல்மான் ரலியல்லாஹு தஆலா, எல்லாரும் எங்கெங்கிருந்தோ வந்தவர்கள் இஸ்லாத்துக்குள்ளே எல்லோரையும் ஒரே சுற்றுலாக வைத்து சாப்பிட்டார்கள். எல்லோரையும் ஒரே சப்ல வைத்து துற வைத்தான். பெரிய தலைமைத்துவம், அந்த தலைமைத்துவம் இங்கு இல்லாமல் இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, தலைமைத்துவம் என்று சொல்கின்ற போது சாதாரணமாக மஸ்ஜிதுகள் மாத்திரம் நிர்வாகம் செய்வது மாத்திரம் தலைமைத்துவம் அல்ல, எல்லாருக்கும் தலைமைத்துவம் என்ற பொறுப்பு இருக்கிறது. வீட்டு தலைவர் இருக்கிறாரே, வீட்டிலே உள்ள வாப்பா இருக்கிறாரே, ஒரு ஆண் மகன் இருக்கிறானே, அவர் மனைவிக்கு பொறுப்பாளர், பிள்ளைகளுக்கு பொறுப்பாளர், அந்த மனைவி இருக்கிறாள் அந்த பிள்ளைகளுக்கு பொறுப்பாளர், வீட்டு சொத்து செல்வங்களுக்கு பொறுப்பாளர், பெற்றோர் பிள்ளைகள், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தலைவர்கள் தலைமைத்துவம் கொடுக்க வேண்டும். பாடசாலை எடுத்துக் கொள்ளுங்கள், பாடசாலையில் இருக்கின்ற ஆசிரியர்மார்கள் அதே போன்று மாணவ மாணவிகள் எல்லோரும் ஒரு அதிபருக்கு கட்டுப்பட வேண்டும். ஆசிரியமார்கள் எல்லாம் அதிபரை கட்டுப்பட வேண்டும், அதே போன்று மாணவர்கள் எல்லாம் ஆசிரியமாரை கட்டுப்பட வேண்டும். அந்த மாணவர்கள் எல்லோரும் மாணவர் தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய முனிக்கள் அவர்கள் கட்டுப்பட வேண்டும். கட்டுப்பாடை இஸ்லாம் அல்லாஹ் வைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, அதுக்கு அடுத்ததாக கல்வியுடைய நிர்வாகம், மற்ற நிர்வாகம் இருக்கிறது சாதாரணமான ஒரு பொறுப்பு அல்ல, அது ஒரு பெரிய ஒரு பொறுப்பு. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் எல்லோரும் அது உறுதுணையாக இருக்க வேண்டும். அதுகளை பின்னால் விரிவாக பேசுகிறேன், சுருக்கமாக சொல்லிவிட்டுகிறேன். கண்ணியமானவர்களே, முதலாவது தலைமைத்துவம் வீட்டு தலைமைத்துவம். இது ஒரு பெரிய ஒரு தலைமைத்துவம். இங்கிருந்தான் எதிர்கால ஒரு தலைவர் உருவாகிறார், இங்கிருந்தான் எதிர்கால ஒரு அரசியல்வாதி உருவாகிறார், இங்கிருந்தால் எதிர்கால ஒரு ஆலயம், ஒரு ஆப்பிள், ஒரு விஞ்ஞானி, ஒரு டாக்டர் உருவாகிறார். எனவே நாம் போடுகின்ற அஸ்திவாரம் தான் எதிர்காலத்திலே பிரதிபலிக்கும். எனவே வீட்டு தலைமைத்துவம் நல்ல முறையிலே இருக்க வேண்டும். எங்களுக்கு இருக்கிறது ஒரு பிள்ளை என்று வைத்துக் கொள்வோம், இரண்டு பிள்ளை என்று வைத்துக் கொள்வோம், அந்த இரண்டு பிள்ளைகளையும் இரண்டு பிள்ளைகளாக பார்க்கக்கூடாது, இரண்டு சமூகமாக பார்க்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படித்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு கிடைத்த இரண்டு குழந்தைகள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இந்த இரண்டு பேரையும் இரண்டு சமூகமாக பார்த்தார்கள், இரண்டு சமூகமாக பார்த்தார்கள். அவருடைய பிரதிபலன் என்ன தெரியுமா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரையிலே அவர்களுக்கு 12 குழந்தைகள், 12 குழந்தைகளும் 12 ஆண் குழந்தைகள், அந்த 12 ஆண் குழந்தைகளும் 12 அரபு கோத்திரங்களுக்கு தலைவராக வருகிறார்கள். எந்த நபிக்கு அல்லாஹ் குர்ஆனை கொடுக்க வேண்டுமோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரையில் அல்லாஹ் உருவாக்குறான். யாரு போட்ட அஸ்திவாரம், யாரு போட்ட திட்டம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போட்ட அடித்தளம் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறந்த ஒரு மனிதர் சமூகத்துக்கு தோன்றுகிறார், சிறந்த ஒரு தலைவர் சமூகத்துக்கு தோன்றுகிறார். எனவே எந்த ஒரு விஷயத்தையும் சாதாரணமாக வேண்டாம். உதாரணமாக ஒரு மதரசாவில் ஒரு பிள்ளை படிக்கிறார், அந்த பாடசாலையில் ஒரு பிள்ளை படிக்கிறார், நீங்க செலவழிக்கிறீர்கள், விரும்பினே ஒரு பிள்ளைக்கு செலவழிப்பதாக எண்ணிக்கொள்ள வேண்டாம். ஒரு சமூகத்துக்கு செலவழிக்கிறேன், எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு தலைவரை உருவாக்க செலவழிக்கிறேன், எதிர்காலத்தில் என் சமூகத்தில் நடக்கின்ற அநியாயங்கள் அட்டூழியங்கள் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதரை உருவாக்குகின்றேன் என்று எண்ணித்தான் அந்த செலவுகளை செய்கின்ற போது அல்லாஹ் என்னுடைய நோக்கத்தை எதிர்காலத்தில் கபூல் செய்வார். எனவே அன்பான அல்லாஹ்வை நல்லறியார்களே, தலைமைத்துவம் என்று சொல்கிறது, வீட்டு தலைமைத்துவம் மிக முக்கியமான பொறுப்பு. பிள்ளைகள் பருவ வயது அடைந்து விட்டால் இந்த பிள்ளைகளுக்கு சட்டசட்டங்களை சொல்லிக் கொடுப்பது வாப்பாவுமான பொறுப்பு. பிள்ளைகளுக்கு ஆரம்பத்தில் நல்ல பேரை வச்சுக் கொள்வோம். பேர் என்பது மிகப்பெரிய ஒரு துவா. ஒரு நாளைக்கு 20, 30, 50 விடுத்தம் பிள்ளைய கூப்பிடுறோம், அது ஒரு துவா. பேரு நல்லதில்லா நல்லதாக இல்லைண்டா அந்த பிள்ளைய வாழ்க்கை எதிர்காலம் அந்த பிள்ளைகளை நல்ல முறையாமையால் கூப்பிடுவார்கள்மானவர்களே சில நேரத்திற்கு அவர்களை அல்லாஹ் ஏன் அனுப்பினான்? குர்ஆனை அல்லாஹ் எங்களுக்கு நேரடியாக அடக்கினால் போதுமே, குர்ஆனை கொடுத்து ஏன் நபியை அல்லாஹ் அனுப்பினான்? ஏன் இந்த சமூகத்துக்கு அல்லாஹ் ரசூல்மார்களை அனுப்பினான்? ஏன் ரசூல்மார்களுக்கு பின்னால் அல்லாஹ் சஹாபாக்களை அனுப்பினான்? எனவே ஆரம்பத்திலே ஒரு காரணம் இருந்தது, மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள். இன்று மாதா பிதா கூகுள் தெய்வமாக இருக்கிறது. ஆசிரியர் தேவையிலே நாங்கள் பத்துவா தேடிக் கொள்வோம் எந்த நிலைப்பாட்டில் இன்று மக்கள் வந்திருக்கிறார்கள். நவுதுபில்லா அல்லாஹ் பாதுகாப்போம். கண்ணியமானவர்களே, எனவே வீட்டு தலைமைத்துவம் மிக முக்கியமான. எங்களை பிள்ளைகள் 7 வயது ஆகிட்டா பிள்ளைகள் சொல்லுமாறு ஏவோடும், ஏவை இல்லாட்டி வாப்பா அம்மாக்கு குற்றம். 7 வயது இருந்து 10 வயது வரைக்கும் வாப்பா அம்மா சொல்லும், வாப்பா சொல்லணும் சொல்லு மகேன், உம்மா சொல்லணும் சொல்லு மகேன், பள்ளியில அதானும் கேட்கும். ஒரு நாளைக்கு 15 விருத்தம் அந்த குழந்தையுடைய காதுல அதான் கொடுக்கணும், அழைப்பு கொடுக்கணும், பாப்பா சொல்லணும் உமா சொல்லணும், பள்ளியுடைய அதான் கேட்கும். 15 விருத்தம் அழைப்பு கொடுக்கப்படுவோம். 7 வயதுல 10 வயது வரைக்கும் பிள்ளை சொல்லுதா வாப்பா உமாக்கு நன்மை கிடைக்கும். 10 வயதுக்கு பின்னால பிள்ளை சொல்லுதா பிள்ளைக்கு நன்மை கிடைக்கும். ஆனா 7 வயதுல 10 வயது வரைக்கும் பிள்ளைக்கு சொல்லுறதுக்கு வாப்பா உமா ஏவை இல்லைண்டா, வாப்பா உமாக்கு குற்றம். பாப்பா வெளிநாட்டு இருக்கிறாரா கோல் பண்ணி கேட்கணும், மகன் சொல்லுதையா, மகள் சொல்லுதையா, லுஹுர சொல்லுதையா, அசர சொல்லுதையா, மகரிப சொல்லுதையா என்ற கேள்வி பாப்பா உம்மா கேட்கணும். பொறுப்பாளர்கள், தலைமைத்துவத்தை பெற்றுக் கொண்டவர்கள். மறுமையிலே அல்லாஹ் விசாரிப்பான். அந்த அல்லாஹ்வுடைய விசாரணை சாதாரண விசாரணையாக இருக்காது. இங்கு நீதிமன்றத்துக்கு முன்னால் நிற்பது கேவலம் அல்ல. ஒரு தவறை செய்து போட்டு பள்ளி மத்தியினுடைய நிர்வாகத்துக்கு முன்னால் இப்பது கேவலம் அல்ல. நானும் நீங்களும் பாவம் செய்து போட்டு எங்களுடைய பொறுப்புகளுக்கு நாங்கள் சரியான முறை நிறைவேற்றாமல் எந்த முகத்தோடு அல்லாவை சந்திக்க போகிறோம். அல்லாஹ் சொல்கிறான், வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். யார் அல்லாவுக்கு முன்னால நிற்கணும் என்று இந்த உலகத்துல பயந்து வாழ்றாங்களோ அந்த மக்களுக்கு அல்லாஹ் 2 சுவர்க்கத்தை கொடுக்கிறான். சுபஹானல்லாஹ். சாதாரண சுவர்க்கம் அல்ல, கற்களால் கட்டப்பட்ட சுவர்க்கம் அல்ல, சீமேந்துகளால் கட்டப்பட்ட சுவர்க்கம் அல்ல, தங்கத்தால் அல்லாஹ் உருவாக்கிய சுவர்க்கம். அதை இலக்கியமாக கொண்டு வாழக்கூடியவர்கள். எனவே தலைமைத்துவங்களை சீராக்குங்கள். அல்லாஹ் குர்ஆனை சொல்கிறான், பொறுப்புதார்கள் எல்லோருடைய மிகப்பெரிய பொறுப்பு, மிகப்பெரிய டியூட்டி உங்களையும் உங்களை சார்ந்திருக்கின்ற குடும்பத்தையும் நரகிலே இருந்து பாதுகாப்பது, சுட்டரிக்கும் நரகிலே இருந்து பாதுகாப்பதுதான் உங்களுடைய மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, இந்த பொறுப்பில் யாரும் குறைவு செய்து விடாதீர்கள். அடுத்ததாக, சின்ன பிள்ளைகள் இருக்கிறார்களே, வளர்ந்து வார பிள்ளைகள், திரு புராயத்தில் அந்த பிள்ளைகள கைகள்ல, அதாவது செக் போன்,
மனிதர்களுடைய உள்ளங்களை மாற்றக்கூடிய சில அமைப்புல உள்ள நவீன தொழில்நுட்ப சாதனங்கள் உங்களுக்கு சரியாக்கி அவங்களுக்கு எடுத்து கொடுக்காங்க. சில பெற்றார் சொல்லுவாங்க, எனக்கு தெரியாவப்பா எங்க பிள்ளைக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாத ஒண்ணு கொடுக்காதீங்க. எனவே அது பார தூரம் கம்ப்யூட்டர் லேப்டாப் இருக்குது, இது ஒன்று மரியாதை பாலகர போட்டு இது பாவிக்கிறவங்க நல்லவனா இருந்தா நல்ல விஷயம் எதிர்பார்ப்பான், தப்புவா நல்ல அமைப்புல உள்ளவங்க தவுவா செய்வாங்க, மோசமான உள்ள முறையவெல்லாம் இருந்தா அதை கெட்ட வழிக்கு பயன்படுத்துவாங்க, அதுல சேவ் பண்ணுவதுதான் அது வெளிக்காது. ஆனா தீ இருக்கிறதே அது அப்படி இல்லை, அது ஷெடியூல் பண்ணப்பட்டது, அது ஷெடியூல் பண்ணப்பட்டது, அது ஒரு அட்டவணையோடு இயங்கக்கூடியது. விரும்பியோ திரும்பாமலோ அதை பார்த்தே ஆக வேண்டும். கணவன் மனைவியாகவோ பிள்ளைகள் பாப்பா உமாவாகவோ விரும்பிய விரும்பாமலும் சில காட்சிகளை பார்த்தே ஆக வேண்டும். எனவே இந்த போன் இருக்குது, லேப்டாப் இருக்குது, அது சாதாரண ஒரு விஷயம், நல்லவங்களை கை கொடுத்தா நல்லதுக்கு பயன்படுத்துவோம். ஆனா தீவு இருக்குது, அசிங்கமான நாடகம் இருக்குது, இதெல்லாம் நல்லவர்களையும் கெடுத்துடும். நாங்க வச்சா பார்க்கிறோம், ஆனா அதுக்கு இடையில போடுற விளம்பரங்கள் சாதாரணமான விளம்பரம் அல்ல, ஈமானை பறிக்கின்ற விளம்பரம். கண்ணியமானவர்களே, எனவே அதை பற்றி நான் பேச வரல. எனவே எல்லா விடயங்களையும் செய்யும் போது கொஞ்சம் யோசனை பண்ணி நிதானத்தோடு செய்யுங்கள். எங்களோட ஈமான இழக்கக்கூடிய எந்த விடயத்திலும் ஈடுபடாதீர்கள். எனவே வீட்டு தலைமைத்துவம் என்பது சாதாரண ஒரு தலைமைத்துவம் அல்ல, முக்கியமான ஒரு தலைமைத்துவம். சின்ன தவறை கூட நாங்க பெரிய தவறாக நினைப்போம், சின்ன தவறுகளை கூட பிள்ளைகளுக்கு விடக்கூடும். வாப்பா உமா பிள்ளைகளுக்கு முன்னால போய் அடிவே சொல்லக்கூடாது, வாப்பா உமா பிள்ளைகளுக்கு முன்னால ஒரு பொய் கூட சொல்லக்கூடாது. சின்ன ஓட்டதான் கப்பலை, ஒரு கப்பலை மூழ்கடிக்க, சின்ன ஓட்டம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி அப்படியே மூழ்கடிக்க, அதனால சின்ன பாவம் எதிர்காலத்துல வாழ்க்கையை அழிச்சு விடும். அதனால எங்கட எதிர்கால சமுதாயத்தை பாதுகாக்கிறதுக்கு வீட்டு தலைமைத்துவங்களை நல்ல முறையில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்றை ஆழமாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே அல்லாஹுக்கு 99 திருநாமம் இருக்கிறது. அதிலே அல்லாஹ் அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், இரக்கமான ரப்பு குர்ஆனை கற்றுக் கொடுத்தான்னு சொல்றான். அல்லாஹ்க்கு எவ்வளவு சிபத் இருக்கும் போது இரக்கம் என்ற பண்பு போட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், கற்றுக் கொடுத்தான். எனவே நீங்கள் பிள்ளைகளை சமூகத்தை வழிநடத்துகின்ற போது இரக்கமாக அன்பாக வழிநடத்துங்கள். இன்றைய பிள்ளைகள் ரெஸ்பெக்டுக்கு அடிமை இல்லை, அன்புக்கு அடிமை. எனவே பொறுப்புதாரிகளே, இரக்கமாக தலைய தடவி பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை திட்டமிட்டு நல்ல முறையில வழிநடத்துங்க, வீட்டு நிர்வாகத்தை நல்ல முறையில செய்து கொள்ளுங்கள். அடுத்தது பாடசாலை நிர்வாகம். கன்னிமாணவர்களே, அங்கிருந்தான் பெரிய ஒரு சமுதாயம் உருவாகும். 90 விதமான பிள்ளைகள் அங்குதான் இருக்கிறார், 10 விதமான பிள்ளைகள் தான் மதரசாக்கள் ஏனைய ஏற்பாடுகள் இருப்பார்கள். எனவே பாடசாலை என்பது மிகப்பெரிய ஒரு களம், அங்கு நன்மைகள் விதைக்கப்பட வேண்டும், அங்கிருந்து நல்ல ஊற்றுகள் வெளிப்பட வேண்டும், அந்த ஊற்றிலே இருந்து முழு ஊரும் பிரயோஜனம் பெற வேண்டும். எனவே அறிவு என்பது வெறுமனை எங்களை நெருங்கி வருபவருடைய மெமரியை புல் பண்ணுவது, அவருடைய உள்ளத்தை நிரப்புவது மாத்திரம் அறிவல்ல, அவருடைய உள்ளத்தை அறிவால் நிரப்புவதை விட அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதுதான் அறிவு. எங்களை நம்பி ஒப்படைத்த பிள்ளைகளை, எங்களை நம்பி ஒப்படைத்த அந்த மாணவ செல்வங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவது, நரகத்தில் அவர்களை பாதுகாப்பது, சுவர்க்கத்துக்குரியவாக தயார் பண்ணுவது, இதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கும். எனவே கன்னியமானவர்களே, பாடசாலை என்று சொல்லக்கூடியது மிகப்பெரிய ஒரு வளம், அந்த நிர்வாகத்தை நல்ல முறையில் எடுத்துச் செல்லுங்கள். அல்லாஹ் உங்கள் எல்லோர்களையும் கபூல் செய்து கொள்வார். அடுத்ததாக மஸ்ஜித் நிர்வாகம். கன்னியமானவர்களே, நிர்வாகத்தில் எழுப்பும் கேள்விகள், உண்மையிலே சம்பளம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவர், பெரிய ஒரு தலைமைத்துவம். வீட்டிலே உள்ள ஒரு பிள்ளையுடைய பிரச்சனையை தலையில வைத்துக் கொண்டு வாப்பா அம்மாவுக்கு தூங்க முடியாது, முழு ஊரில் உள்ள சுமைகளையும் தலையிலே எடுத்துக்கொண்டு தூங்குவது என்பது நிம்மதி கிடையாத ஒரு வேலை. அதனால் நிர்வாகம் என்று சொல்லக்கூடியது அமானிதம், அதற்குள்ளே பேசக்கூடிய விஷயங்கள் வெளியே போகக்கூடாது, உதாரணமாக நிர்வாகத்துக்குள்ளே ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது, ஒரு மனிதர் பாவத்தில் ஈடுபடுகிறார், அந்த மனிதரை திருத்த வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் பேசுகின்றார். நாளைக்கு அவருடைய வீட்டுக்கு நாங்கள் போவோம் என்று பேசுகின்ற போது கண்ணியமானவர்களே, நிர்வாகத்தில் இருக்கிற ஒருவர் என்ன செய்வார், கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள், நிர்வாகத்தால் அவங்களை தேடி வர போறார். கண்ணியமானவர்களே, இது அமானுதத்துக்கு மாற்றம், இரகசியம் பேணப்பட வேண்டும். சில சந்தர்ப்பங்களிலே நிர்வாகத்துக்குள்ளே பேசக்கூடிய விடயங்கள் தன்னுடைய வீட்டுக்கு கூட தெரியக்கூடாது. சொன்னார்கள், கணவன் மனைவி இருவர்களும் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிவிட்டு அதை வெளியிலே போய் செல்லுவது, இதுதான் கயாமத்தினாலே ஆக பெரிய தண்டனைக்குரிய குற்றம் என்று சொல்லலாம் சொன்னார். எனவே அமானிதம் தலைமைத்துவம் பேணப்பட வேண்டும். இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நிர்வாகங்கள் பெரிய அளவில் செயற்பாடு இல்லாத நிறைய ஊர்களுக்கு அழகா செய்யறாங்க. நிர்வாகத்துடைய செயற்பாடு பெரிய அளவுல இல்ல, ஆனா ஊர் அழகா இருக்குது. ஆனா இங்க அல்ஹம்துலில்லாஹ் நிர்வாகத்துடைய செயற்பாடு பறந்த விரிந்த ஒரு படத்துல செஞ்சுட்டு போறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் உதவியாருங்க. எதை சொல்ல வருகின்ற கனியமானவர்களே, நிர்வாகம் தான் வேணும் எங்களை திருத்த, போலீஸ் தான் வேணும் கல்லர்களை ஊரை திருத்த இல்ல. போலீஸ் இல்லாத நல்ல நிர்வாகத்துடைய செயற்பாடு இல்லாத எத்தனையோ நல்ல ஊர்களை எங்களுக்கு இனம் காணலாம். எனவே கண்ணியமானவர்களே, இதை நான் பார்க்கிறோம் நிறைய இடங்கள்ல பாருங்க, பள்ளிகள்ல போட்டிருக்கும் கப்ப வெளியே எடுத்து செல்ல வேண்டாம், இந்த கண்ணாடியில சாய வேண்டாம், சில தொழிலை கொண்டு போற பாட்டால எட்டி போட்டிருப்பாங்க, இங்க யார் மிருகமா வரையை கொண்டு போறது இல்ல. கண்ணியமான அந்த மனிதர்களை கண்ட்ரோல் பண்ண முடியும், கட்டுப்பட மாட்டார்கள். எனவே கட்டுப்பாடு என்பது இஸ்லாம் சொல்லி தந்த மிகப்பெரிய ஒரு பண்பா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஊனமுற்றவர்கள் உங்களுக்கு தலைவராக வந்தாலும் கட்டுப்படுங்கள். சொல்லுத்தார் அழகான தலைமைத்துவம். இந்த உலகிலே அதிகமான ஆயுதங்கள் தயாரிக்கிறாங்க எதற்காக, காற்றில் உள்ள மிருகங்கள் வந்துவிடக் கூடாதுன்றதுக்காகவா, இல்ல மிருகத்தை கொள்வதற்காக, இல்ல மனிதர்கள் மனிதர்களுக்கு கேடுகள், ஒரு அரசியல்வாதியா இன்னொரு அரசியல்வாதிக்கு அச்சுறுத்தல், ஒரு ஆலிமா இன்னொரு ஆலிமுக்கு அச்சுறுத்தல், ஒரு ஹாஜியா இன்னொரு ஹாஜிக்கு அச்சுறுத்தல், ஒரு நாட்டவரா இன்னொரு நாட்டுக்கு அச்சுறுத்தல். எனவே இந்த ஆயுதங்கள் காற்றிலே உள்ள மிருகம் நாட்டுக்குள்ளே ஊருக்குள்ளே வந்துவிடக் கூடாதுக்காக அல்ல, மனிதர்கள் இந்த மனிதன் தற்பாதுகாத்துக் கொள்ள இந்த ஆயுதங்கள் தயாரிக்கப்படும். கட்டுப்படாத வந்தன் விளைவுதான் கண்ணியமானவர்களே. எனவே கண்ணியமானவர்களே, மஜ்லிஸ்களிலே சில பொதுவான மஜ்லிஸ் இருக்கும், அந்த மஜ்லிஸ்களில் வந்து பொதுவாக எல்லோரும் சேர்ந்து சில மசூதாக்கள் எடுக்கின்ற போது அமைதியாக இருப்பது பொருத்தமாக இருக்கும். சில சந்தர்ப்பங்களிலே நாங்கள் வாய் திறந்து பேசினால் அது பாதகமாக அமையும். உள்ளத்திலே பட்டதையெல்லாம் பேசாதீர்கள், உள்ளத்திலே பட்டதையெல்லாம் பேசினால் சிலர் புரிவார்கள் பலர் பிரிவார்கள். உள்ளத்திலே பட்டதையெல்லாம் பேசினால் சிலர் புரிவார்கள் பலர் பிரிவார்கள். உள்ளத்திலே பட்டதை நல்லதை பேசுங்கள், எது சமூகத்துக்கு பொருத்தமோ அதை புரட்டி கதையுங்கள். நாவு என்பது பயங்கரமான உறுப்பு, அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நாவையும் அப்பத்தையும் யாரெல்லாம் பாதுகாக்கிறாங்களோ அவங்களுக்கு சுவர்க்கத்தை பெற்றுக் கொடுக்க நான் தயார். நபியாக பொறுப்படுத்தான். இந்த நாவு இருக்குது 50 கிராம் கிட்டத்தட்ட, 50 கிராம் நாவு இருக்குது, மனிதனுடைய 50-60 கிலோகிராம் எடையுடைய உடம்பு குறைந்து நரகில தூக்கி தள்ளக்கூடியது. இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு ஜனாதா போகுது, சஹாபாக்கள் சொன்னார்கள், இவர் சுவர்க்கவாதி, அந்த அளவு நன்மை எல்லாம் நிறைய செஞ்சிருக்கிறாரே. சொல்லல்லாஹோ அலை சொன்னார்கள், நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சுவர்க்கவாதி சொல்லக்கூடிய இந்த மனிதர் தேவையில்லாத ஒரு வார்த்தையை பேசியிருக்கலாம், அந்த பேச்சு இவர் சுவர்க்கம் செல்வதற்கு தடையாக இருக்கலாம், செலவழிக்கக்கூடிய ஒரு விடயத்திலே செலவழிக்காமல் சஞ்சத்தனம் செய்திருக்கலாம், எனவே நீங்கள் செய்யக்கூடிய சிபாரிசு இந்த இரண்டு விடயத்தால் மறுக்கப்படலாம். எனவே இவர் சூர்க்கவாதி என்று நற்செய்து செல்ல வேண்டாம் என்று சஹாபாக்களை பணித்தார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கண்ணியமானவர்களே, நாழ்வு என்பது விலங்கடப்படக்கூடிய ஒரு உறுப்பு. ஏன் சஹாபாக்கள் நாவுக்குள்ளே அந்த வாய்ப்புள்ளே கற்களை போட்டிருந்தார்கள்? எங்களுக்கு பைத்திய மாதிரி விளங்கும். இல்லை கண்ணியமானவர்களே, நாவு என்பது ஒரு பாரபூரமான உறுப்பு என்பதை அவர்கள் விளங்கியிருந்தார்கள். எனவே இந்த நாவை அல்லாஹ் தந்திருக்கிறது, பேச்சாற்றல் அல்லாஹ் தந்திருக்கிறது, மிருகத்தை உடவும் எங்களை வித்தியாசப்படுத்துறது. இரண்டு மிருகம் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறது, மூணாவது மிருகம் சண்டையை மூட்டி விடும், சண்டையை கூட்டி விடும். ஆனா இரண்டு மனிதர் சண்டை பிடிச்சா வாய் தர்க்கம் பண்ணி கொண்டிருந்தா மூணாவது மனிதர் குறைகளை சொல்லி அடிக்கத்தான் வேணும், அவருக்கு ஏசத்தான் வேணும். நீங்க சபையில ரெண்டு அடிய குடுங்கன்னு இந்த வார்த்தை, இந்த பிரயோகம் இருக்குது. இது சாதாரண விஷயம் அல்ல, இது மிருகம் செய்யற வேலை. அல்லாஹ் பாதுகாக்கணும். யாரெல்லாம் ஒழுக்கம் இல்லையோ, ஒழுக்கம் இல்லாதவர்கள் மிருகத்தை விடவும் கேவலமானவர்கள். மிருகம் இருக்குது, மிருகத்துக்கு ஒரு ஜராவைய அழுக்க கெட்ட விடயத்தை செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட ஒரு முறை இருக்கு. அந்த அமைப்புலதான் செய்யும், ஒரு டைமுக்கு தான் செய்யும், ஒரு அமைப்புல ஒரு இடத்துலதான் செய்யும். ஆனா ஒழுக்கம் இல்லாத மனிதனுக்கு தானே இந்த மிருகத்தை விடவும் கேவலமானது. எப்படி எப்படி ஒரு தவறு செய்யலுமோ அப்படி அப்படி செய்வார், என்னென்ன அமைப்புல செய்யலுமோ அந்தந்த அமைப்புல செய்வார், எங்கெங்க போய் செய்யலுமோ அந்த மாதிரி அமைப்புல போய் செய்வார். எனவே ஒழுக்கம் இல்லாட்டி எவ்வளவுதான் அறிவிருந்தும் வேலை இல்லை, மிருகத்தை உள்ளவும் கேவலமா போயிடுவோம். நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்கும். கண்ணியமானவர்களே, எனவே நிர்வாகங்களுக்கு எப்போதும் ஒத்துழைப்பாக இருங்க, மிருதுவாக நடந்து கொள்ளுங்க, மக்களோட மிருதுவாக நடந்து கொள்ளுங்க. சில குறைநறிங்க இருக்கும், மனிதன் நிவர்த்தியானவன் அல்ல, குறையுள்ளவன், மனிதன் குறையுள்ளவன். ஆனால் மனிதனத்திலே ஒரு சுபாவம் இருக்கிறது, மனிதன் குறை பெறுவதே மனிதனுக்கு அதிக இன்பம் இருக்கிறது, குறையை பரப்புவதில் அதிக இன்பம் இருக்கிறது. மனிதனுடைய வேலை எப்படித்தான், குறை பெறுவதுதான் மனிதனுடைய வேலை. எனவே சைத்தான் என்ன செய்வான் தெரியுமா, ஒரு மனிதன் செய்கிற நலவுகளை கண்ணுக்கு காட்ட மாட்டான். நடந்திருக்கும் அழகாக்காது தருவான், நல்ல வேலை எங்களுக்கு கண்ணுக்கு வழங்காது. எனவே கண்ணியமானவர்களே, ஓத்தா போனவர்களை நல்லதை பேசுங்க, கெட்ட விடயங்களை மறந்துடுங்க. ஹதீஸ்ல சொன்னாங்க நபி அவங்க. அத போல எங்களுடைய சமூகத்துக்கு தியாகம் செய்யக்கூடிய மக்கள் கண்ணியமானவர்களே, எனவே அவர்களோடு நாங்கள் எங்களால ஏந்த பங்களிப்புகள் செலுத்த வேண்டும். அடுத்து சில பொறுப்புகள் இருக்கக்கூடியவர்கள் கண்ணியமானவர்களை, வெளியில போய் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துட்டு எங்களை கூட்டர் அடிச்சுட்டாரு, நாங்களும் திருப்பி அடிக்கலாம், மார்க்கத்தை அனுமதிக்குது. ஆனா அந்த அடியை வாங்கிட்டு வந்து பொறுப்புதாரிகள் சொல்றது அந்த பொறுமையில வெற்றிருக்குது. பொறுப்புதாரிகள், அமீர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், நிர்வாகம் என்று சொல்லக்கூடியவர்கள், எல்லாத்தையும் கண்காணிக்கக்கூடியவர்கள், அந்த பொறுமையிலே உங்களுக்கு வெற்றிருக்கும். நீங்கள் அடித்தாலே அடித்து விட்டு வந்தீர்கள், அதிலே வெற்றி இல்லை. பொறுமைக்கு பின்னால் தான் வெற்றி இருக்கிறது, தோல்விக்கு பின்னால் தான் எங்களுக்கு வெற்றி இருக்கிறது, கஷ்டத்துக்கு பின்னால் தான் இலேசி இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, பண்பாடாக நல்ல முறையிலே நடங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள், ஜகாத்தை விடவும் ஹஜ்ஜை விடவும் கியாமத்து நாள்ல எங்களை மீதான கனமாக்க கூடிய ஒரு இபாதத் இருக்கும் என்றான் நபி அவங்க சொன்னாங்க. அது அஹ்லாக் பண்பாடு தான் சொன்னாங்க. நீங்க மனைவியோட நடக்கிற முறை, பிள்ளையோட நடக்கிற முறை, சமூகத்தோட நடக்கிற முறை, நிர்வாகத்தோடு நடக்கிற முறை, எல்லாரும் நல்ல முறையில் நடக்கிறாங்களே, இதுதான் கயாமத்துல உங்களோட சக்கராத்து முடிஞ்சதுக்கு பின்னால உங்களுக்கு மறுமையில உங்களோட உயிரெல்லாம் அறுக்கப்பட்டதுக்கு பின்னால நீதான் உங்களோட நன்மையை கனமாக்க சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, இந்த பண்பாடு எங்கள்கிட்ட வரணும். எனவே இந்த தலைமைத்துவத்தை வளர்ப்பதற்காக வேண்டி நாங்க எங்களால ஏந்த பங்களிப்புகளை செலுத்துறோம், உடலால எங்களை ஏந்த மாதிரி பங்களிப்பு செலுத்தோம், அடுத்து உள்ளத்தால எங்களால ஏந்த பங்களிப்பு செலுத்தோம். உள்ளத்தால என்ன, ஒரு நிர்வாகம் அழகா செஞ்சுட்டு போறாங்க, அவங்களுக்காக துவா செய்யணும் தனிமையில, அவங்களை பற்றி நல்லெண்ணம் நினைக்கணும். அடுத்தது நாவினால நல்ல ஆலோசனைகளை வழங்கணும், சொத்து செல்வங்களால எங்களாலே இந்த பங்களிப்பை கொடுக்கணும். அடுத்தது தலைமைத்துவத்தை பலப்படுத்த செய்ய வேண்டிய சில விடயம் இருக்குது. முதலாவது பாராட்டம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சில சஹாபாக்கள் சொல்லுவார்கள், இன்னி உஹிப்புக்க, நான் உங்களை விரும்புறேன். நபி அவங்க சில சஹாபாக்களை பார்த்து சொல்லுவாங்க, நான் உங்களை விரும்புறேன், இன்ன வேலைக்கு உங்களை விரும்புறேன், இப்படி நீங்க சொல்லுறீங்க, இப்படி நீங்க நோன்பு பிடிக்கிறீங்க, இதனால உங்களை நான் நேசிக்கிறேன் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய சஹாபாக்களும் சொல்லக்கூடிய வளம் இருந்துச்சு. அதனால பொறுப்புகள் உள்ளவர்களை நாங்க நேசிக்கணும், அது எங்களுடைய பண்பு. அடுத்து எங்களால ஏன்ற மாதிரி சில அன்பளிப்புகளை கௌரவங்களை நாங்க கொடுக்கணும். அடுத்து நேரம் ஒதுக்கி எங்களால ஏன்ற மாதிரி அதை வழி நடத்த நாங்க முயற்சி பண்ணணும். அடுத்தது தலைமைத்துவத்துல வீழ்ச்சி ஏற்பதற்கு பிரதான சில காரணம், ஒன்று தெளிவில்லாம, தெளிவு கட்டாயம் கொடுக்கப்படும். உதாரணமாக நிர்வாக தெளிவுடுறதுன்னா, இரண்டு வாரங்களுக்கு முன்னதாக தொடராக இரண்டு ஹுத்பாக்கள் செய்யப்படணும் அது சம்பந்தமாக. அதே போன்று வீட்டுகள்ல பிள்ளைகளுக்கு தலைமைத்துவம் அப்பா அம்மா கட்டுப்படுற அந்த விஷயங்களை சொல்லி கொடுக்கணும். அடுத்து தலைமைத்துவத்தை கிடைக்கிற சில விடயங்கள்ல ஒன்றுதான் நாவால எல்லா விஷயத்தையும் பேசுறது, எதை பேசணுமோ அதைத்தான் பேசணும். எனவே கண்ணியமானவர்களே, இவைகளை முதலாவது கவனத்தை எடுத்துக் கொள்ளணும். தலைமைத்துவம் இல்லாது போனால் ஏற்படும் பயங்கரமான விளைவுகளும் இருக்கிறது, அல்லாஹ் பாதுகாக்கணும். நாங்க பெரிய கூட்டமாக இருந்தாலும் பலம் இல்லாது போய்விடும், எங்களுக்கு எந்த சக்தியுமே இருக்காது. அடுத்து அல்லாஹின் உதவி எங்களுக்கு தடைப்படும். அடுத்து எங்களுக்கு சின்ன குறையெல்லாம் காப்பிடுறதுக்கு பெரிய ஒரு குறையாக காட்டப்படும். தலைமைத்துவத்தை ஒற்றுமையை வழிகாட்டக்கூடிய சில இடங்களும் இருக்குது. நாங்க சொல்லக்கூடிய அதான் எவ்வளவு பெரிய தலைமைத்துவம் ஒரு ஒற்றுமை எடுத்துக்காட்டு. பாருங்க, எங்க போனாலும் ஒரே அதான் தான், சவுதிக்கு போனாலும் ஒரே அதான் தான், இலங்கையில இருந்தாலும் ஒரே அதான் தான், ஏசியன் கண்ட்ரிக்கு போனாலும் ஒரே அதான் தான். ஆனா ஏனைய மதங்கள் எடுத்து பாருங்க, அவங்கள ஊருக்கு ஊரு நாட்டுக்கு நாடு அவர்களை சில வேளை அவர்களை பார்த்த வித்தியாசம் தேடி சொல்லலாம். ஆனா ஒரு முஸ்லிம் எங்க போனாலும் அதான் ஒரே பாசையில அரபுல தான் சொல்ல. இது ஒற்றுமையை வழிகாட்டக்கூடிய இடங்கள். அடுத்து ஜமா சொல்லுங்க, எவ்வளவு பெரிய பணக்கார படித்தவராக எல்லோரும் ஒரு சப்பு என்று நாங்கள் சொல்லுவோம், அது எவ்வளவு பெரிய தலைமைத்துவத்தை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு இபாத. அதே போல ஹஜ் கடமையின் போது எந்தெந்த நாட்டவர் அறிமுகம் இல்லாதவர் எல்லோரும் சேர்ந்து ஒரு சப்புல இருந்து அழகா சொல்லுகிறோம். ஜும்மாவுடைய நேரம் மிகப்பெரிய ஒரு மீடியா இந்த ஜும்மாவுடைய நாள். இந்த எவ்வளவுதான் தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் ஒரு செய்தியை சமூகத்திலே கொண்டு செல்வதற்கு கஷ்டம். ஆனால் இந்த விம்பரில் இருந்து இந்த நிமிடத்திலே இளவு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களுடைய விம்பரிலும் இந்த விஷயம் பேசப்பட வேண்டும் என்று கொடுத்தால் எல்லோருக்கும் ஒரு காவலை அரை மனுஷியானத்திலே கொடுத்து வரலாம். அந்த அளவு மிகப்பெரிய தலைமைத்துவத்துக்கு எடுத்துக்காட்டு உதாரணமாக இருக்கிறது. அதே போன்று ஜமாஅத் கொள்கை இமாமத் செய்கின்ற போது கனிமானவர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமைத்துவத்தை வெளிப்படுத்துவதற்கு அழகான உதாரணம் சொன்னார்கள். இமாமுக்கு முந்தினால் நீங்கள் சுஜூதில் இமாமுக்கு முந்தினால் உங்களுடைய தலை கழுதையுடைய தலையாகிவிடும், அல்லது உங்களுடைய உடம்பை அல்லாஹ் கழுதையுடைய உடம்பாக மாற்றிவிடுவார். அந்த அளவு தலைமைத்துவத்துக்கு மாறு செய்தால் ஏற்படுகின்ற விளைவு இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களை ஏராளமாக சொல்லித் தந்தார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் மூணு பேர் பிரயாணம் போனாலும் மூணு பேர்ல ஒருவரை அமீராக ஆக்கிக் கொள்ளுங்கள். மூணு பேருக்கும் ஒரு அமீர் தேவை என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. எனவே சிறு பிராயத்தை என்னுடைய பிள்ளைகளை நல்ல முறையிலே வளர்க்க வேண்டும், தலைமைத்துவத்தோடு வளர்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லீம்களின் தலைமைத்துவத்தை தலைவரையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், தலைமைத்துவத்தை கட்டுப்படுங்கள் என்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு தெரிவித்தார்கள். கண்ணியமானவர்களே, எங்களுக்கு தெரியும் ஹிலாபத் வீழ்ச்சி அடைந்த நாள் 1924 இந்த முழு முஸ்லிம் உம்மத்துடைய ஹிலாபத் வீழ்ச்சி அடைஞ்சது. அது ஒரு சாதாரண ஒரு நாள் அல்ல, அது முஸ்லீம்கள் கண்ணீர் வடிக்க வேண்டிய ஒரு நாள். முஸ்தபா கமால் என்று சொல்லக்கூடியவர் என்ன செய்கிறார், சுல்தான் அப்துல் அமீர் ரஹ்மஹுல்லா அவர்களை ஜெயிலிலே போட்டுவிட்டு 1924 அந்த துருக்கியை பிரித்திருக்கிறார், துருக்கியை தனி நாடாக பிரகடப்படுத்துகிறார். ஒரு ஹிலாபத்தை கீழிருந்த அந்த முஸ்லீம் சமுதாயத்தை பிரிக்கிறார், பிரித்துவிட்டு பயங்கரமாக ஒரு அறிவிப்பை தருகிறார். இதற்கு பின்னால் முஸ்லீமுடைய ஹிலாபத்துக்கு கீழால் இந்த துருக்கி வராது, துருக்கி என்பது ஒரு தனி நாடாக இருக்கும் என்று அவர் சொல்கிறார். கண்ணியமானவர்களே, அதற்கு பின்னால் தான் இந்த ஹிலாபத் வீழ்ச்சி அடைகிறது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1924 முன்னால் முஸ்லீம்களுக்கு இரண்டு தலைமைத்துவம் கிடையாது, ஒரு தலைமைத்துவம் தான். உள்ள உலகத்தை ஆண்ட நாலு பேர் இருக்கிறார்கள், அந்த நாலு பேர்ல இருவர்கள் முஸ்லீம்கள். இரண்டு முஸ்லீம் இந்த உலகத்தை ஆண்டார்கள், அதையெல்லாம் நாம் மறந்துவிட முடியாது கண்ணியமானவர்களே. எனவே அதற்கு பின்னால் தான் நிறைய நாடுகள் உருவாகின்றன. 1924 பின்னால் தான் சவுதி அரேபியா, துபாய், கத்தார், பஹ்ரை, ஓமான், ஜோர்டான், பலஸ்தீன், ஆப்கானிஸ்தான், உஸ்பாகிஸ்தான், இது போன்ற நாடுகள் எல்லாம் 1924 பின்னால் தான். சரித்திரங்களை திரட்டி பாருங்கள், கிட்டத்தட்ட 48 நாடுகள். கண்ணியமானவர்களே, இன்று நாம் பார்க்கிறோம் பெத்த தலைவரை முஸ்லீம்களுக்கு ஒரு தலைமைத்துவம் இல்லாதால், முஸ்லீம்களை எல்லா முஸ்லீம்களுக்கு ஒரு சரியான ஒரு தலைமைத்துவம் இல்லாதால் இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற, முழு உலகிலும் ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய அநியாயத்தை பாருங்கள். சரியான ஒரு தலைமைத்துவம் இருந்திருந்தால் பலஸ்தீனில் நடந்தது நடந்திருக்காது, பர்மாவில் நடந்தது நடந்திருக்காது, சிரியாவில் நடந்த அந்த அநியாயங்கள் நடந்திருக்காது, சூடானில் நடந்த அந்த அநியாயங்கள் நடந்திருக்காது. சரியான ஒரு தலைமைத்துவம் முஸ்லீம்களுக்கு இருந்திருந்தால். எனவே கண்ணியமானவர்களே, தலைமைத்துவம் என்று சொல்வது சாதாரணமான ஒன்றல்ல. தலைமைத்துவத்துக்கு மாறு செஞ்சால் பயங்கரமான விளைவை சந்திக்க வேண்டி வரும். ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு ஹுத்பாவை நிறைவு கூறுகிறேன். உஹத் யுத்தத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஒரு கருத்தை சொல்லுகின்றார்கள். ஒரு ஏவல் ஏவுகின்றார்கள். உஹது மலை அடிவாரத்திலே சில சஹாபாக்கள் நிப்பாட்டி விட்டு சொல்கின்றார்கள், யுத்தத்திலே வெற்றி பெற்றாலும் சரி, தோல்வி பெற்றாலும் சரி, யாரும் இந்த இடத்திலே நகர வேண்டாம் என்று சொல்கின்றார்கள். கண்ணியமா, யுத்தம் மும்மூரமாக நடக்கிறது, வெற்றியின் வாசல் திறக்கப்படுகிறது. இப்ப இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே சஹாபாக்கள் இறங்க ஆரம்பித்தார்கள். அந்த இடத்துக்கு அமீராக போட்டவர் சொன்னார், யாரும் இறங்க வேண்டாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே நகர வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று கேட்காமல் அவர் இறங்கினார்கள். யுத்தம் முடிவுட்டு விட்டது என்று சொல்லி இறங்கினார்கள். கண்ணியமான இறங்கினதுக்கு பின்னால் காபிர்கள் வேறு வழியாக வந்து தாக்கினார்கள். காப்பியின் விளைவு என்ன தெரியுமா? அந்த உகத யுத்தத்திலே முஸ்லீம்களுக்கு தோல்வி ஏற்படுகிறது. அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்துல இருந்தார்களோ அந்த இடத்துக்கு காபிர்கள் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லும் உதடும் சகிதாவப்படுகின்ற அளவுக்கு தாக்கினார்கள். எனவே தலைமைத்துவத்தை நாங்கள் மீறுகின்ற போது ஒரு கட்டளையை தான் மீறினார்கள், நகர வேண்டாம் என்ற ஒரு கட்டளையை தான் மீறினார்கள். என்ன விளைவு? யுத்தத்திலே தோல்வி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு உறுப்புகள் சகிதாகிறது. எனவே சில வேளை தலைமைத்துவத்தை விட்டு நாங்கள் மீறுகின்ற போது அது மிகப்பெரிய ஒரு தோல்வியாக அமையும், அல்லது மிகப்பெரிய ஒரு அழிவாக அமையும், அல்லது எங்கள் தலையை தூக்க முடியாத மிகப்பெரிய ஒரு சோதனையாக அமையும். எனவே கண்ணியமானவர்களே, தலைமைத்துவம் என்பது ஒரு சக்தி, தலைமைத்துவம் என்பது ஒரு பலம், தலைமைத்துவம் என்பது ஒரு ஆயுதம், தலைமைத்துவம் என்பது அல்லாஹுடைய உதவியை கண்டு வருகின்ற மிகப்பெரிய இபாதா. எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்த ரப்புக்கு வழிபட்டு அந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ், எங்கள் எல்லோரையும் ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் வாழக்கூடிய மக்கள் ஆசிடுவாயாக. யா அல்லாஹ், எங்களை பிள்ளை குட்டிகளை நல்ல பிள்ளைகள் ஆசிடுவாயாக. யா அல்லாஹ், எங்கள் எல்லோருடைய நிலைமைகளை சீராக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எந்த இடங்கள்லாம் முஸ்லீம்கள் வாழுகிறார்களோ முஸ்லீம்களுக்கு நிம்மதியான வாழ்வை கொடுத்துருவாயாக. சோதனைகளிலிருந்து மீளக்கூடிய சக்தியை கொடுத்துருவாயாக. யா அல்லாஹ், சக்கராத்துடைய சந்தர்ப்பத்துல தருமாற்றம் இல்லாம அலகாரம் உள்ள களிமா ஓடு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கி தந்துருவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு வாக்களை தனிப்பட திருப்பியை கொண்டு கபுத்து சொல்வாயாக. ஆமீன், ஆமீன். வ ஆஹிர தவானா அனல்.